بسم الله الرحمن الرحيم.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய சகோதரர்களே, முதல் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்துக் கொண்டவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரவர்களால் நாம் அவனுடைய தீனை மார்க்கத்தை கற்று விளங்குவதற்காக இந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்றோம். நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் புனிதமான நான்கு மாதங்களில் ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான மாதங்களாக நான்கு மாதங்களை குறிப்பிட்டார்கள். அவைகள் துல்ஹிஜ்ஜா, துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப். நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் துல்கஅதா மாதம் என்பதும் ஒரு புனிதமான மாதமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா நம்மீது கொண்ட மிகப்பெரிய பேரருள் நமக்கு நன்மைகளுக்குரிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும், அதற்கு அன்று அல்லாஹ் சிறப்பித்திருக்கக்கூடிய நாட்களையும் நமக்கு நிறையவே வழங்கி வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்தின் மீது கொண்ட பேரன்பு, அவனுடைய பேரருள் இப்படி நன்மைகளுக்குரிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அல்லாஹ் நமக்கு நிறையவே வழங்கியிருக்கிறான். அந்த அடிப்படையிலே நம்மை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் மிகவும் சிறப்புக்குரிய 10 நாட்களாகும். இந்த 10 நாட்களை நாம் நல்ல முறையிலே அடைந்து அந்த 10 நாட்களை அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான முறையில் அதிகம் அதிகம் நன்மைகள் நல்லறன்கள் செய்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும். ஏனெனில் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களை பொறுத்தவரையில் நம்மில் அதிகமானவர்கள் அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ரமலான் மாதத்துக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த முக்கியத்துவம், அந்த சிறப்பு, ரமலான் மாதத்தினுடைய இறுதி 10 நாட்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த சிறப்பு, இந்த அளவு ஒரு சிறப்பு முக்கியத்துவம் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. அதை நாம் ஏனைய சாதாரண நாட்களாகவே நினைத்து அந்த நாட்களை கழித்து விடுகிறோம். ஆனால் என் அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷர், அதிகாலை பொழுதிலும் மீதும் அதேபோன்று 10 இரவுகளின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். இந்த 10 இரவுகள் என்பது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கு விளக்கம் கூறுகின்ற போது, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் அல்லாஹ் இதன் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் இது மகத்துவமிக்க நாட்களாக, இது மகத்துவமிக்க இரவுகளாக இருக்கின்ற காரணத்தால் தான் அல்லாஹ் இந்த நாட்களின் மீது சத்தியம் செய்கின்றான். எனவே நறுமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனுடைய சிறப்பை பற்றி சொல்கின்ற போது, புகாரியில இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், மாமின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின் அஹப்பு இலல்லாஹ் மின் ஹாதிஹில் அய்யாமில் அஷர். فقالوا يا رسول الله ولا الجهاد في سبيل الله فقال رسول الله صلى الله عليه وسلم ولا الجهاد في سبيل الله. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த பத்து நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவைகள். ஏனைய எல்லா நாட்களிலும், இது அல்லாத ஏனைய எல்லா நாட்களிலும் செய்யப்படுகின்ற அமல்களை விட இந்த பத்து நாட்களிலே செய்யப்படுகின்ற அமல்கள் அல்லாஹ்விடத்தில் மிகவும் விருப்பத்துக்குரியவைகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது, நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை விடவுமா? ஏனெனில் ஜிஹாத் தான் மிக உயர்ந்த அமல், ஜிஹாத் மிக சிறந்த அமல், ஜிஹாத் ஒரு உன்னதமான சிறந்த அமல் என்பதை நபித்தோழர்கள் விளங்கி வைத்திருந்த காரணத்தால் அவர்கள் கேட்கிறார்கள், ஜிஹாதை விடவுமா என்று கேட்கிறார்கள். அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஜிஹாதை விடவும் என்று சொல்கிறார்கள். ஜிஹாதை விடவும் சிறந்தது. ஆனால் ஒருவர் தனது பொருளாதாரம், அதே போன்று தனது உயிர், இதை ஜிஹாதுக்கு சென்றவர் இவைகளோடு அவர் திரும்பவில்லை என்றால், அவர் ஷஹீதாகி விடுகின்றார் என்றால் அந்த சிறப்பை அடைந்து கொள்ள முடியாது. மாறாக ஜிஹாத் செய்வதை விடவும் சிறப்பானது இந்த பத்து நாட்களில் செய்யப்படுகின்ற நல்லமல்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த சொல்லப்படுகின்ற செய்திகள் நமக்கு தெரிந்தவைகளாக இருந்தாலும் இவைகளை நாம் மறுபடியும் நினைவூட்டுகின்ற போது, இந்த நினைவூட்டல் என்பது மூமினுக்கு மிகவும் பயனளிப்பதாக இருக்கிறது. எனவே நாம் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பிறையிலிருந்து, நாம் முதல் பிறை அறிவிக்கப்பட்டு விட்டதா, அந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பிறையிலிருந்து அந்த பத்து நாட்களுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இது எனது வாழ்நாளில் எனக்கு கிடைத்த மிகவும் ஒரு பொன்னான சந்தர்ப்பம், மிக உன்னதமான ஒரு சிறந்த ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை, இந்த பத்து நாட்களையும், அந்த நாட்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும், ஒவ்வொரு மணி நேரத்தையும், ஒவ்வொரு நாளையும் நாம் மிகவும் சிறந்ததாக, எனது வாழ்நாளில் மிகவும் சிறப்புக்குரிய நாட்கள் என்று நாம் அதை கருதி அந்த நாட்களில் அதிகம் அதிகம் நல்லமல்களில் ஈடுபட வேண்டும். இந்த உறுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும், யா அல்லாஹ், இந்த பத்து நாட்களை நான் நல்ல முறையில் அதிகம் அதிகம் இபாதத்துகள் நல்லமல்கள் செய்து உனது நெருக்கத்தை பெற்ற ஒரு அடியானாக நான் மாற வேண்டும். இந்த தூய்மையான நீயத் எண்ணம் நமக்கு முதலில் வர வேண்டும். எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அதற்கு நமக்குள் எந்த அளவு ஆர்வம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். நமக்குள் அந்த அமலுக்கு ஆர்வம் இருக்கிறதா, அதற்கான முயற்சி இருக்கிறதா, அல்லாஹு தஆலா வழியை எளிதாக்கி தருவான். நாம் நமக்குள் அதுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லாமல், எந்த ஒரு ஆர்வமும் இல்லாமல், அதற்கு எந்த ஒரு முயற்சியும் நமக்குள் இல்லை என்றால் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தரமாட்டான். என்றால் தீன் உயர்ந்தது, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், தீன் என்பது உயர்ந்தது. தீன் அல்லாஹ் இந்த தீனை அவன் யாரை நேசிக்கிறானோ அவர்களுக்குத்தான் கொடுக்கிறான், அவன் யாரை விரும்புகிறானோ அவர்களுக்குத்தான் அந்த பாக்கியத்தை வழங்குகிறான். எனவே நறுமை சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய நாட்களாக இந்த பத்து நாட்கள், இதில் செய்யப்படுகின்ற நல்லமல்கள். எனவே என் அருமையான சகோதரர்களே, இந்த பத்து நாட்களில் அதிகம் அதிகம் நல்லமல்கள், அல் அமலு ஸாலிஹ், நல்ல அமல் என்று சொன்னால் என்ன, எதெல்லாம் நல்லமலோ அந்த அனைத்தையும் இந்த ஹதீஸ் உள்ளடக்குகிறது. எவைகளையெல்லாம் இஸ்லாம் நல்லமல்கள் என்று நமக்கு கற்றுத்தந்திருக்கிறதோ அந்த அனைத்தையும் இந்த ஹதீஸ் உள்ளடக்குகிறது. எனவே அந்த அடிப்படையிலே நாம் இந்த பத்து நாட்களில், முதலாவது ஃபர்தான அமல்கள், அதற்கு முக்கியத்துவம் இல்லையா. முதலாவது நீங்க எந்த அமல்களை சொல்வதாக இருந்தாலும் அதில் முதலாவது எது, கடமையாக்கப்பட்டவைகள், அதில் நமக்குள் நம்மிடத்தில் எந்த குறையும் வரக்கூடாது. கடமையான அமல்கள் அதில் கவனம் செலுத்துவது, அதே போன்று சுன்னத்தான நஃபிலான வணக்கங்கள், சுன்னத்தான தொழுகைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சுஜூத், நாம் அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு சுஜூதுக்கும் நமது அந்தஸ்துகள் பதவிகள் உயர்த்தப்படுகின்றன. எனவே சுன்னத்தான நஃபிலான தொழுகைகள், ஃபர்தான தொழுகைகளுக்கு முன்பின் தொழப்படுகின்ற சுன்னத்துகள், அதே போன்று அதிகம் அதிகம் அல்லாஹுவை நினைவு கூறுகின்ற ஜிக்ர்கள், இந்த பத்து நாட்களை, இந்த பத்து நாட்களில் நமக்கு மூன்று தடவைகள் குர்ஆனை ஓதி முடிக்க முடியுமா, முயற்சி செய்ய வேண்டும். இரண்டு தடவைகள் முடியுமா, முயற்சி செய்ய வேண்டும். ஒரு தடவை முடியுமா, முயற்சி செய்ய வேண்டும். ஏன், இந்த பத்து நாட்கள் அவ்வளவு அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நாட்கள். இந்த நாட்களில் நாம் சதக்காக்கள், தான தர்மங்களை அதிகம் செய்ய வேண்டும். நாம் ஏதாவது சதக்காக்கள் செய்வதாக இருந்தால் அதை தள்ளி போட்டு இந்த பத்து நாட்களில் செய்வது மிகவும் சிறப்பானது. ஏன், அது ஜிஹாதை விட அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரியது. எனவே இந்த பத்து நாட்களில் சதக்காக்கள், தான தர்மங்கள் நாம் அதிகம் செய்ய வேண்டும். அதே போன்று அல் குர்ஆனை நாம் அதிகம் ஓத வேண்டும். எவைகளெல்லாம் நன்மையான காரியங்களோ அந்த அனைத்து நன்மைகளிலும் நாம் விரைந்து செல்ல வேண்டும். நாம் நபித்தோழர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், அவர்கள் எந்த அளவு நன்மைகளில் விரைந்து செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள், எந்த அளவு அவர்கள் மறுமைக்காக வாழ்ந்தார்கள் என்பதற்கு இந்த ஹதீஸை நீங்கள் பாருங்கள். இந்த செய்தி, இந்த செய்தியினூடாக நமக்கு ஒரு ஈமானிய ஒரு ஆர்வம் கிடைக்கிறது. நாம் இந்த செய்தியினூடாக நபித்தோழர்கள் எந்த அளவு மறுமைக்காக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கலாம். இந்த செய்தி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. அவுஃப் இப்னு மாலிக் அல் அஷ்ஜஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறார்கள். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசா தொழுகையை நடத்துகிறார்கள், ஒரு ஜனாசா தொழுகையை தொழுவிக்கின்றார்கள். அந்த தொழுகையிலே அல்லாஹ்வுடைய தூதர் எதை பிரார்த்திக்கிறார்கள், அந்த ஜனாசாவுக்காக எந்த துஆவை செய்தார்கள் என்றால், அல்லாஹும்ம கஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஅஃபு அன்ஹு வஆஃபிஹி வஅக்ரிம் நுஸ்லஹு வவஸ்ஸி முத்கலஹு வஃஸில்ஹு பிமாஇன் வஸல்ஜின் வபரத் وَنَقِّهِ مِنَ الْخَطَايَا كَمَا يُنَقَّى الثَّوْبُ الْأَبْيَضُ مِنَ الدَّنَسِ وَأَبْدِلْهُ دَارًا خَيْرًا مِنْ دَارِهِ وَأَهْلًا خَيْرًا مِنْ أَهْلِهِ وَزَوْجًا خَيْرًا مِنْ زَوْجِهِ وَقِهِ فِتْنَةَ الْقَبْرِ وَعَذَابَ النَّارِ என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவருக்கு அருள் புரிவாயாக, அதே போன்று அவருடைய அந்த கபருடைய வாழ்க்கை, மறுமை வாழ்க்கையை சிறப்பாக்கி விடுவாயாக, அவரை அதில் சங்கையாக்குவாயாக, அதே போன்று கபரில் விசாலத்தன்மையை ஏற்படுத்துவாயாக, அவருடைய பாவங்களை தண்ணீரை கொண்டும், குளிரான நீரை கொண்டும், பனிக்கட்டியை கொண்டும் கழுவுவாயாக, அதே போன்று ஒரு வெண்மையான ஆடை எப்படி அழுக்கிலிருந்து பரிசுத்தப்படுத்தப்படுகிறதோ அதுபோன்று அவரை, அவருடைய பாவங்களை விட்டு அவரை பரிசுத்தப்படுத்துவாயாக. அவருக்கு இந்த உலகத்திலே வாழ்ந்தாரே வீடு, இதைவிட அதற்கு பகரமாக சிறந்த வீட்டை கொடுப்பாயாக, அதே போன்று சிறந்த குடும்பத்தை அவருக்கு வழங்குவாயாக, அதே போன்று அவருடைய கபருடைய வேதனை, நரகத்துடைய வேதனையை விட்டு அவரை பாதுகாப்பாயாக. இந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். அந்த நபித்தோழர் அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஃபதமன்னைது, நான் விரும்பினேன் அந்த மையத்துக்குரியவராக நான் இருந்திருக்க வேண்டாமா. சுபஹானல்லாஹ், பாருங்க அவருடைய விருப்பம் என்ன, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாவில் இருந்து, அவருடைய வாயிலிருந்து இந்த துஆவை அவர்கள் செய்மடுத்தவுடன், இந்த ஜனாசாவுக்குரியவராக நான் இருந்திருக்க வேண்டாமா. அப்ப எதை விரும்புறாங்க, மறுமையுடைய வாழ்க்கை, மன்னரை வாழ்க்கை, அதனுடைய சிறப்பு, அதனுடைய வெற்றி. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த துஆ நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த மனிதருடைய மறுமை வாழ்க்கை சிறப்பிக்கப்படும் என்பதை நபித்தோழர்கள் உறுதியாக நம்பினார்கள். அவர் என்ன விரும்புகிறார், நான் அந்த ஜனாசாவுக்குரியவனாக இருந்திருக்க வேண்டுமே. அப்ப இந்த செய்தி உங்களுக்கு எதை உணர்த்துது, மறுமைக்காக நபித்தோழர்கள் எந்த அளவு போட்டி போடக்கூடியவர்களாக இருந்தார்கள், மறுமை வாழ்வினுடைய வெற்றிக்காக எந்த அளவு அவர்கள் போட்டி போட்டு செயல்பட்டார்கள் என்பதற்கு இந்த செய்தி மிகப்பெரிய சான்று. எனவே நறுமை சகோதரர்களே, மறுமையை இலக்காக கொண்டு வாழுகின்ற நாம் இந்த நபித்தோழர்களுடைய இந்த முன்மாதிரிகளை நிறையவே படிக்க வேண்டும். நிறையவே இவைகளை படிக்கும் போது நாம் அந்த முன்மாதிரியை நமது வாழ்விலும் நாம் அவைகளை நாம் பெற்று அந்த சிறப்புக்குரிய அந்த நபித்தோழர்களை போன்று நமது வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள முடியும். என் அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களை இவ்வளவு சிறப்பித்து சொல்லியிருக்கிறார்கள் என்றால், என் அருமையானவர்களே, இந்த 10 நாட்களில் அதிகம் அதிகம் நல்லமல்கள் நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அந்த நாட்களில் நாம் முதல் 9 நாட்களில் நோன்பு வைக்க விரும்புகிறோமா? வைக்கலாம். ஏன்? அல் அமலு ஸாலிஹ், நல்ல அமல்கள் என்று சொல்லும் போது அதில் சுன்னத்தான நோன்புகளும் வந்துவிடும், சுன்னத்தான நோன்புகளும் அதற்குள் வந்துவிடும். எனவே அறிஞர்கள் சொல்கிறார்கள், அந்த நாட்கள் அதிலே அரபாவுடைய நாளுடைய நோன்பு என்பது சிறப்புக்குரியதாக இருக்கிறது. அதுபோக அதற்கு முன்னுள்ள 8 நாட்களும் ஒருவர் நோன்பு வைக்க விரும்புகிறாரா? வைத்துக் கொள்ளலாம். ஏன்? அல் அமலு ஸாலிஹ், நல்ல அமல்களுக்குள் நோன்பும் வந்துவிடுகிறது. அதே போன்ற நறுமையான சகோதரர்களை, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்யக்கூடிய செய்தியை பாருங்கள். மாமின் அய்யாமின் அஅஸமு இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மகத்தான நாட்கள். அதே போன்று வலா அஹப்பு இலைஹி மினல் அமல், அமல்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான நாட்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களாகும். அந்த 10 நாட்கள் அஅஸம், மகத்தான நாட்கள், அல்லாஹ்விடத்தில் மிகவும் விருப்பத்துக்குரிய நாட்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தஹ்லீல் வத் தக்பீர் வத் தஹ்மீத், இந்த நாட்களில் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள். இந்த 10 நாட்களிலும் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ், அதே போன்று தக்பீர் அல்லாஹு அக்பர், அதே போன்று அல்ஹம்துலில்லாஹ் தஹ்மீத், இவைகளை இந்த நாட்களில் அதிகம் சொல்லுங்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் சொல்கிறோம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த், இதில் இந்த அனைத்து திக்ர்களும் வந்து விடுகின்றன. எனவே அதனால் தான் நபி தோழர்களிலே நீங்கள் பார்க்கலாம், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்கள் யஹ்ருஜான் இல சூக், இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களில் அவர்கள் கடை வீதிகளுக்கு சென்று என்ன செய்வார்கள்? யுகப்பிரான், தக்பீர் சொல்வார்கள். ஃபி அய்யாமில் அஸ்ர், துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களில் அவர்கள் கடை தெருவுகள் கடை வீதிகளுக்கு சென்று யுகப்பிரான், அந்த இருவரும் தக்பீர் சொல்வார்கள். வயுகப்பிருன்னாசு பி தக்பீரிஹிமா, மக்களும் தக்பீர் சொல்வார்கள். இவர்களுடைய தக்பீரை கேட்டு மக்களும் தக்பீர் சொல்வார்கள் என்ற ஹதீஸ் புகாரியிலே பதிவாக இருக்கிறது. எனவே நாம் என்ன நினைத்திருக்கிறோம், அந்த பெருநாட்கள் ஹஜ் பெருநாளுடைய அந்த பிறை 10, 11, 12, 13 இந்த நாட்கள் மாத்திரம்தான் தக்பீர் சொல்வது சுன்னான்னு நினைக்கிறோம். இல்லை, நபித்தோழர்கள் துல்ஹஜ் முதல் பிறையிலிருந்து தக்பீர் சொல்வார்கள். துல்ஹஜ் முதல் பிறையிலிருந்து என்ன செய்வாங்க? தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு? கடை வீதிகளுக்கு சென்று சத்தமிட்டு சொல்வார்கள். அந்த தக்பீரை கேட்டு மக்களும் தக்பீர் சொல்வார்கள். இந்த சுன்னாக்கள் எல்லாம் நம்மிடத்தில் அரிதாக இருக்கிறது. இந்த சுன்னாக்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமே. நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரியை பெற்று செயல்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த 10 நாட்களில் நாம் அதிகம் தக்பீர் சொல்வது, தஹ்லீல் சொல்வது, தஹ்மீத் சொல்வது, அதுபோக அல்லாஹ்வுடைய ரசூல் என்னென்ன திக்ர்களை எல்லாம் கற்றுத்தந்தாங்களோ நீங்க அதை ஏனைய நாட்கள்ல செய்வதை விட அந்த நாட்கள்ல செய்வது சிறப்பா இல்லையா? நீங்க சுபஹானல்லாஹ் என்று சொல்றீங்க, இப்ப சுபஹானல்லாஹ் என்று சொல்வதற்கும் அந்த 10 நாட்கள்ல சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குதேன். அது ஜிஹாதை விட சிறந்தது. அதில் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு நல்லமலும் எதை விட சிறந்தது? ஜிஹாதை விட சிறப்பானது. அப்ப அந்த சிந்தனை உணர்வு இருக்க வேண்டும். அந்த ஒவ்வொரு நாளையும் கணக்கிட்டு அந்த நாட்கள்ல அதிகம் அதிகம் அமல்கள்ல இபாதத்துகள்ல ஈடுபட வேண்டும். இது நாங்க நமது சிந்தனையில ஆழமாக நாம் இதை பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, சயீத் இப்னு ஜுபைர், இவர் ஒரு யாரு? ரஹிமஹுல்லாஹ், ஒரு முக்கியமான தாபியாக இவர் இருக்கிறார். இதை நீங்கள் பைஹக் என்ற கிரந்தத்தில் இதை பார்க்கலாம். இதா தஹல அய்யாமுல் அஷ்ர், துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் வந்துவிடும் என்றால் இஜ்தஹத இஜ்திஹாதன் ஷதீதா, அவர்கள் அதிகமாக மிக கடுமையாக அமல்கள் இபாதத்துகளில் ஈடுபடுவாங்க, மிக கடுமையாக தன்னை இபாதத்துகளில் ஈடுபடுத்திக் கொள்வார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த முன்மாதிரிகள் அந்த சிறந்த நூற்றாண்டிலே வாழ்ந்த மக்களிடம் காணப்பட்டன. எனவே நறுமை சகோதரர்களே, இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், நமக்கு அதிகமான விஷயங்கள் தெரியும், ஆனால் அதனுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் சரியா கொடுக்கறதில்லை. அப்படித்தானே, நமக்கு நிறைய விடயங்களை நாம் அறிந்து விளங்கி தெரிந்து வைத்திருக்கிறோம், ஆனால் அதற்குரிய முக்கியத்துவத்தை உரிய விதத்தில் கொடுக்கிறோமா? அதை நாங்கள் அதனுடைய சிறப்பை உணர்ந்து அதற்கு இஸ்லாம் வழங்கி இருக்கக்கூடிய மகத்துவத்தை விளங்கி நாம் செயல்படுறோமா? இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் எத்தனை நமது வாழ்க்கையில கடந்து சென்றிருக்கிறது நினைச்சு பாருங்க. இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் எத்தனை தடவைகள் நமது வாழ்வில் அது எம்மை கடந்து சென்றிருக்கிறது. அதற்குரிய முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறோமா? அந்த முக்கியத்துவத்தை கொடுத்து இது இவ்வளவு சிறப்பிக்கப்பட்டிருக்கிறதே, அப்படி என்று நாம் அந்த சிறப்பை விளங்கி அமல்களில் ஏனைய நாட்களை விட அதிகமாக அமல் செய்யக்கூடியவர்களாக மாறியிருக்கிறோமா? எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று இந்த 10 நாட்களிலே உள்ள ஒரு மகத்தான நாள் தான் அரஃபாவுடைய நாள். நறுமை சகோதரர்களே, அதுதான் துல்ஹஜ் பிறையினுடைய 9வது நாள். இந்த அரஃபாவுடைய நாள், இந்த நாள் ஒரு மகத்தான நாள். எந்த அளவுக்கு இந்த நாள் சிறப்புக்குரியது என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரிவாயத்து செய்யக்கூடிய ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். முஸ்லீம்ல 3354வது செய்தியாக இது இடம்பெறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மா மின் யௌமின் அக்ஸர மின் அன் யுஅதிகல்லாஹு ஃபீஹி அப்தம் மினன் நார். நரகத்துக்குரியவர்கள் அதிகமாக விடுதலை செய்யப்படுகின்ற ஒரு நாள் இருக்கும் என்றால் அது அரஃபாவுடைய நாள் தான். நரகத்துக்குரியவர்கள் அதிகம் விடுதலை செய்யப்படுகின்ற ஒரு நாள். அருமையான சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய அருள். இந்த நாளுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் மகத்துவம் அல்லாஹு தஆலா ரமலானுடைய மாதத்தில் நீங்க எடுத்தாலும் கூட, ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு இரவிலும் நரகத்துக்குரியவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள், ஒவ்வொரு நாளும் நரகத்துக்குரியவர்கள் விடுதலை செய்யப்படுறாங்கன்னு ஹதீஸ் இருக்குது. ஆனா அரஃபாவுடைய நாள் பற்றி வரக்கூடிய ஹதீஸை நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது நரகத்துக்குரியவர்கள் அதிகம் விடுதலை செய்யப்படுகின்ற நாள் என்ற ஹதீஸ்ல வருது, அதிகம் விடுதலை செய்யப்படுகின்ற நாள். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப அந்த நாள் என்ன இருக்குது? அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்குது, அல்லாஹ்வுடைய பிரத்யேகமான அருள் இருக்குது, அல்லாஹ்வுடைய பிரத்யேகமான மன்னிப்பு இருக்குது. எனவே அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து அந்த நாளில் நாங்க தௌபா செய்திருக்கிறோமா? நினைச்சு பாருங்க, ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்களுக்கு மாத்திரமல்ல இந்த சிறப்பு, இது அரஃபாவுடைய நாளுக்கு இருக்கக்கூடிய பொதுவான சிறப்பு. ஹஜ்ஜுக்கு போகாமல் ஊரிலே தங்கிவிட்டவர்களும் இந்த சிறப்பை பெற்றுக் கொள்ளலாம். எனவே அரஃபாவுடைய நாள் நரகத்துக்குரியவர்கள் அதிகம் விடுதலை செய்யப்படுகின்ற நாள் என்றால், நாம் அந்த நாளில் யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, இது நீ நரகத்துக்குரியவர்களை அதிகம் விடுதலை செய்கின்ற நாளாக இருக்கிறது, எனவே எனது பாவங்களை மன்னித்து விடு, இப்படி கேட்டிருக்கிறோமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எமது வாழ்நாள்ல இப்படி இந்த நாள் கழிந்து இருக்குதா? அப்ப எந்த அளவு சிறப்புக்குரிய ஒரு நாள் நம்மிடத்தில் பெருமதி இல்லாமல் செய்து கடந்து சென்றிருக்கிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, அது மாத்திரம் அல்லாமல் அல்லாஹு தஆலா, அதாவது அடியார்களின் பக்கம் நெருங்கி வருகின்ற நாள். அல்லாஹு தஆலா நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம், ஒரு அடியான் தொழுகையில சுஜூதுல அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறான், ஹதீஸ்ல படித்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா நெருங்கி வருகின்ற அடியார்கள் பக்கம் மிக நெருக்கமாக வருகின்ற நாள் எது? அரஃபாவுடைய நாள். ثم يباهي بهم الملائكه فيقول ما اراد هؤلاء. الله تعالى அரஃபாவிலே இருக்கிறார்களே அடியார்கள், ஹஜ்ஜுக்காக சென்று அவர்களை பற்றி அல்லாஹ் பெருமையோடு பேசுகிறான், தனது மலக்குகளிடம் கேட்கிறான், இவர்கள் எதை நாடி வந்திருக்கிறார்கள், எதை விரும்பி வந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் கேட்பான். எதை விரும்பி வந்தாங்களோ அது கொடுக்கப்படும். அப்படித்தான் இந்த கேள்வியுடைய பொருள் என்னது? அவங்க எதை நாடி வந்தாங்களோ அதை அல்லாஹ் கொடுப்பான். சொர்க்கத்தை நாடி வந்தாங்களா, சொர்க்கம் கிடைக்கும். மறுமையுடைய வெற்றியை நாடி வந்தார்களா, அந்த வெற்றி கிடைக்கும். மறுமையுடைய நட்பாக்கியத்தை விரும்பி வந்தார்களா, அது கிடைக்கும். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி வந்தார்களா, அது கிடைக்கும். இவ்வளவு பெரிய பாக்கியம் எதுக்கு? ஹஜ் என்ற வணக்கத்துக்கு இல்லையா? நறுமையான சகோதரர்களே, அந்த அரஃபாவுடைய அந்த மைதானத்தில் எதை நாடி அந்த மக்கள் அங்கு ஒன்று கூடி இருக்கிறார்களோ அல்லாஹ் அதை நிறைவேற்றி வைக்கிறான் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அரஃபாவுடைய நாள் நம்மை முன்னோக்கி வந்து கொண்டிருக்குது இல்லையா. அப்ப அந்த நாளைக்காக துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்களுக்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்குதான் இந்த உரை. இந்த உரையுடைய முக்கியத்துவம் என்னது, அந்த பத்து நாட்களுக்காக நாம் இப்போதிலிருந்தே எம்மை தயார்படுத்திக் கொள்வது. அந்த பத்து நாட்கள்ல நான் இன்ன இன்ன அமல்களை அதிகமாக செய்வேன் உறுதி எடுத்துக் கொள்வது, அதற்காக பிரார்த்திப்பது, இன்ன இன்ன அமல்களை எல்லாம் இந்த பத்து நாட்களை நான் கூட்டிக் கொள்வேன் என்ற அந்த உறுதியை எடுத்துக் கொள்வதற்காக, அதை ஆர்வப்படுத்துவதற்கு தான் இந்த நினைவூட்டல். முதலாவது எனக்கு, அடுத்ததாக உங்களுக்கு. என் அருமை சகோதரர்களே, அடுத்ததாக இந்த அரபாவுடைய நாளை பொறுத்தவரையில் அந்த நாளுடைய சிறப்புகளிலே மற்றொரு சிறப்பு என்ன, ஹதீஸ்களிலே நீங்கள் பார்க்கலாம். இந்த ஹதீஸை நீங்கள் முஸ்லீமிலே பார்க்க முடியும். அதாவது அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்யக்கூடிய இந்த செய்தியிலே, ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சமூகத்துக்கு வருகிறார். வந்து கேட்கிறார், கைஃப தஸூம், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் எப்படி நோன்பு இருக்கிறீர்கள்? இந்த கேள்வியை கேட்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபம் உருகிறார்கள். அவங்களுக்கு கோபம் வருகிறது, ஏன்னா இந்த கேள்வி முறையாக கேட்கப்படவில்லை. அவர் அல்லாஹ்வுடைய ரசூலிடம், யா ரசூலல்லாஹ், நான் எவ்வாறு நோன்பு இருக்க வேண்டும் என்று கேட்டா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருப்பாங்க, சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபம் கொண்டார்கள் என்பதற்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் போது, நோன்பில் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிரத்யேகமான சட்டங்கள் இருந்தன. அவங்க சௌமுல் விசால், தொடர்ந்து நோன்பு இருப்பாங்க. இந்த சட்டம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாத்திரம் இருந்தது, சஹாபாக்களுக்கு அதை தடுத்திருந்தாங்க. இப்படியான சட்டங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நோன்பில் இருந்தது. அதனால் இவர் இப்படி கேள்வி கேட்டது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. என் அருமையான சகோதரர்களே, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய முகம் எப்படி மாறுது, கோபம் அடையுது என்று சொல்லும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதை விளங்கிக் கொள்றாங்க. விளங்கி கொண்டு உடனே சொல்கிறார்கள், ரதீனா பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் நபியா நஊது பில்லாஹி மின் கலபில்லாஹி வ கலபி ரசூலி. அல்லாஹ்வை ரப்பாக பொருந்திக் கொண்டோம், இஸ்லாத்தை மார்க்கமாக தீனாக பொருந்திக் கொண்டோம், முகமது சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களை நபியாக பொருந்திக் கொண்டோம். அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டும், அல்லாஹ்வுடைய தூதருடைய கோபத்தை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறோம் என்று ஓதிக்கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்குண்டா ரசூலுல்லாஹ்வுடைய கோபம் தணியும் வரை இதை சொல்லிக்கொண்டே இருந்தான். அருமையான சகோதரர்களே, எந்த அளவு அஞ்சினாங்கன்னு பாருங்க. எதை பஞ்சினாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கோபத்தை. இன்று நம்முடைய அதிகமான செயல்கள் அல்லாஹ் கோபப்படுத்திக் கொண்டிருக்குது இல்லையா. அல்லாஹ்வுடைய வெறுப்பையும் அல்லாஹ்வுடைய கோபத்தையும் பெற்றுத்தருகின்ற எத்தனையோ செயல்களை பொருட்படுத்தாமல் செய்து கொண்டிருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கோபம் வெறுப்பு எது வந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு செய்கிறோம். நாம் எத்தனையோ மார்க்கத்துக்கு முரணான, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முரணான எத்தனையோ செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம். நபித்தோழர்கள் எந்த அளவுக்கு பயந்தாங்கன்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் உடைய கோபத்தை எப்படி அஞ்சுறாங்கன்னு பாருங்க. உடனே என்ன வார்த்தைகளை சொல்றாங்கன்னு பாருங்க. ரதீனா பில்லாஹி ரப்பா, அல்லாஹ்வை ரப்பாக பொருந்திக் கொண்டோம். வபில் இஸ்லாமி தீனா, இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக பொருந்திக் கொண்டோம். அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கோபத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறோம். அருமையான சகோதரர்களே, அதற்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கோபம் தணிந்த பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் காலம் முழுக்க நோன்பு இருக்கிறார், அவருடைய சட்டம் என்ன யா ரசூலல்லாஹ்? கேள்வி எப்படி கேட்கிறாருன்னு பாருங்க, கேள்வி எப்படி கேட்கிறாங்க. ஒருவர் காலம் முழுவதும் நோன்பு இருக்கிறார், இவருடைய சட்டம் என்ன யா ரசூலல்லாஹ்? அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், லா ஸாம வலா அஃதர், அவர் நோன்பு இருக்கவும் இல்லை, அதே போன்று நோன்பை விடவும் இல்லை. அதாவது அதுக்கு பயன் கிடையாது. காலம் முழுக்க நோன்பு இருக்கிறாரா, அதுக்கு பயன் இல்லை. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய ரசூலிடம் கேட்கிறார்கள், கைஃப மன் யஸூமு யௌமைனி வ யுஃத்திரு யௌமா, ஒருவர் இரண்டு நாட்கள் நோன்பு இருக்கிறாரு, ஒரு நாள் நோன்பை விடுகிறார். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இதற்கு யாருதான் சக்தி பெறுவார்கள் அப்படின்னு கேட்கிறான். அப்ப அதையும் அல்லாஹ்வுடைய ரசூல் செய்யல விரும்பவில்லை என்று தெரிகிறது. அதற்கு பிறகு கேட்கிறார்கள், மன் யஸூம் யௌமன் வ யுஃத்திரு யௌமா, ஒருவர் ஒரு நாள் நோன்பு இருக்கிறாரு, ஒரு நாள் நோன்பை விடுறாரு. அந்த நோன்பை பற்றி கேட்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, இதுதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நோன்பு, இது சிறந்த நோன்பு என்று சொன்னார்கள். அதே போன்று அவர்கள் திரும்ப கேட்கிறார்கள், மன் யஸூம் யௌமன் வ யுஃத்திரு யௌமைன், ஒருவர் ஒரு நாள் நோன்பு இருக்கிறாரு, ரெண்டு நாள் நோன்பை விடுகிறாரு, இதுவும் முடியுமான செயல் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கிவிட்டு திரும்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது சலாதுன் மின் குல்லி ஷஹரின், அதாவது ஒரு மாதத்திலே நோக்கப்படுகின்ற மூன்று நோன்புகள் இருக்கிறதே, அது அந்த மாதம் முழுவதும் நோன்பிருந்த நன்மை என்ன செய்யும், பெற்றுக் கொடுக்கும். அதே போன்று அரஃபாவுடைய நோன்பு இருக்கிறதே, அது இரண்டு வருட பாவங்களுக்கு பரிகாரம். ஆசுராவுடைய நோன்பு என்பது கடந்து சென்ற ஒரு வருடத்துடைய பாவங்களுக்கு பரிஹாரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த அரஃபாவுடைய நோன்பு என்பது இரண்டு வருட பாவங்களுக்கு பரிகாரம் என்று சொன்னால் இது சாதாரண ஒரு சிறப்பல்ல. இந்த சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த நோன்புடைய சிறப்பு சம்பந்தமாக இது தொடர்பாக வரக்கூடிய செய்திகளிலே மற்றும் ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அதாவது உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா, உம்முல் ஃபதுல் பின்துல் ஹாரிஸ், இவங்க என்ன சொல்றாங்க, அன்னாசன் இஃதலஃபு இந்தஹா யௌம அரஃபா. அரஃபால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜில் இருக்கிறாங்க. ஹஜ்ஜில் இருக்கும் போது மக்கள் முரண்பட்டுக் கொண்டாங்க. என்னோட தர்க்கம் செஞ்சாங்க, என்ன தர்க்கம், நபி அவங்க நோன்போடு இருக்கிறாங்க, இன்னும் சிலவங்க இல்ல, நபி அவங்க நோன்போடு இல்ல, என்ன செய்யறாங்க, வாத பிரதிவாதங்கள் நடந்தன. இப்ப இதுக்கு என்ன தீர்வு காண்றது, ரசூலுல்லாஹி நோன்போடு இருக்கிறாங்களா இல்லையாண்டு ரசூலுல்லாஹி சொல்ல வேண்டும் இல்லையா. அப்ப மக்கள் இப்படி பேசிக் கொள்றாங்க, ரசூலுல்லாஹி நோன்போடு தான் இருக்கிறாங்க, இன்னும் சிலர் சொல்றாங்க இல்ல ரசூலுல்லாஹி நோன்போடு இல்ல, இப்படி வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப நான் என்ன செய்வேன், அவங்க பாக்குறாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, ஃபாரஸலத் இலைஹி பிகதஹி லபனின், ஒரு பாத்திரத்துல பாலை நான் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அனுப்பினேன். ஒரு பாத்திரத்துல பாலை நான் அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹுவ வாகிஃபுன் அலா பஐரி, அவங்க தனது ஒட்டகத்தின் மீது இருக்கிறார்கள். ஃபஷரிபஹு, அதை மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்க அல்லாஹ்வுடைய ரசூல் அதை அருந்தினார்கள். இந்த ஹதீஸ் நீங்க புகாரியில 1661 செய்தியாக பார்க்கலாம். அப்ப எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்போட இல்லை என்பது என்னது, இந்த செயலின் மூலம் நிரூபணமாகிறது. அது மாத்திரமல்லாமல் அரஃபாவுடைய நாளில் நோன்பு இருக்கிறது என்பதும் இந்த செய்தி உறுதிப்படுத்துது இல்லையா. அரஃபாவுடைய நாளில் நோன்பு சுன்னத்தான், ஒரு நோன்பு இருக்கிறது என்பதும் இந்த செய்தி உறுதிப்படுத்துதா இல்லையா, அதையும் உறுதிப்படுத்துதேன். ரசூலுல்லாஹி நோன்போடு இருக்கிறாங்க என்று சிலர் சொல்றாங்க, இன்னும் சிலர் அவங்க ஹஜ்ஜில் இருக்கிற காரணத்தால் நோன்போடு இல்ல என்ற வாத பிரதிவாதங்கள் எழுந்தபோதுதான் உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்க, பாலை அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலை அருந்தினார்கள். அப்ப இந்த இதில் நாங்கள் பெறுகின்ற மற்றொரு சட்டம் என்ன, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த நாளில் நோன்பு இருக்க கூடாது என்ற சட்டமும் செய்து இந்த ஹதீஸில் இருந்து பெறப்படுகிறது. ஹஜ்ஜுக்கு செல்லாமல் எவர்கள் ஊரிலே தங்கிவிட்டார்களோ அவர்களுக்குத்தான் இந்த நோன்பு என்பதையும் இந்த செய்தியினூடாக நாம் விளங்குகிறோம். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இந்த செய்தியை நீங்க முஸ்னத் அகமது என்ற கிரந்தத்தில் பார்க்கலாம். முஸ்னத் அகமது என்ற கிரந்தத்திலே இந்த செய்தி பதிவாக இருக்கிறது, அதாவது 5080 செய்தியாக. இதில் என்ன வருது, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்படுகிறது அரஃபாவுடைய நோன்பை பற்றி கேட்கப்பட்டது. அப்ப அவங்க சொல்றாங்க, ஹஜ்ஜது மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வுடைய ரசூலோடு ஹஜ்ஜ் செய்திருக்கிறேன். ஃபலம் யஸும்ஹு, அவங்க நோன்பு இருக்கல, எங்க அந்த ஹஜ்ஜில என்ன செய்யல, நோன்பு இருக்கவில்லை. வஹஜ்ஜது மஅ அபி பக்ர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜ் செய்திருக்கிறேன். ஃபலம் யஸும் அவர்கள் நோன்பு இருக்கவில்லை. வஹஜ்ஜது மஅ உமர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜ் செய்திருக்கிறேன், அவர்களும் என்ன செய்யல, நோன்பு அந்த நாளிலே அவர்கள் நோன்பு நோக்கவில்லை. அதே போன்று நான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜ் செய்திருக்கிறேன், அவர்கள் நோன்பு இருக்கவில்லை. எனவே நான் அந்த நாளிலே நோன்பு இருக்க மாட்டேன், அதை ஏவவும் மாட்டேன், விளக்கவும் மாட்டேன். ஆனால் இந்த ஹதீஸ் என்ன சட்டம் விளங்க வேண்டும் என்றால், ஹஜ்ஜிலே இருக்கும் போது இந்த ஹஜ்ஜ் செய்த என்பதை சேர்த்து சொல்றாரு. அப்ப ஹஜ்ஜில இருக்கும் போது என்ன கிடையாது, நோன்பு கிடையாது என்பதைத்தான் இந்த ஹதீஸில் இருந்து நாம் விளங்க வேண்டியிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, ஹஜ்ஜுக்கு செல்லாமல் ஊரிலே தங்கிவிட்டவர்கள் அந்த அரஃபாவுடைய நாளில் இந்த சிறப்பான வணக்கத்தை செய்ய வேண்டும். அடுத்ததாக இந்த 10 நாட்களிலே உள்ள சிறப்பான அமல்களிலே நறுமையான சகோதரர்களே, உதுஹியா. உதுஹியா என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு வணக்கம் இல்லையா. உதுஹியா என்பது என்ன, அல்லாஹு தஆலா, அதாவது அவனுடைய பெயரை கொண்டு நாம் அல்லாஹ்வுக்காக சில குறிப்பிட்ட பிராணிகளை நாம் அறுத்து பலியிடுவது, அல்லாஹ்வுடைய அந்த ரஹமத்தையும் நியமத்தையும் நினைவு கூறும் விதமாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் இதற்கு நமக்கு மிகப்பெரிய முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹு தஆலா அவருடைய மகனையே அறுத்து பலியிடுமாறு ஏவுகின்றான். அந்த கட்டளையை நிறைவேற்ற முன்வந்தவர்கள் யாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த குடும்பமே அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டது என்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த குடும்பம், அதன் பிறகுதான் அல்லாஹு தஆலா ஒரு ஆட்டை அறுத்து பலியிடுமாறு அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், கட்டளை பிறப்பிக்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே இந்த உபுகியா என்பது மிகச் சிறந்த ஒரு வணக்கமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், தனது தூதரை பார்த்து சொல்கிறான், உமது ரப்புக்காக நீர் தொழுவீராக, இன்னும் அறுத்து பலியிடுவீராக. இந்த உபுகியாவுடைய சட்டம், இந்த உபுகியா வந்து அதாவது அதிகமான அறிஞர்கள் சொல்கிறார்கள், சுன்னத்தும் முஅக்கதா, இது ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா என்றுதான் சொல்கிறார்கள். இதை வாஜிப், யாருக்கு வசதி இருக்கிறதோ, வசதி உள்ளவர்கள் இதை நிறைவேற்றுவது கடமை என்று சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறார்கள், அந்த கருத்தை கொண்ட அறிஞர்களும் இருக்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, இப்னு மாஜாவுடைய ஒரு செய்தி இருக்கு, 3123 செய்தி. ஆனா இந்த செய்தியில சில விமர்சனங்கள், அதுல நாம் பார்க்கும் போது ஹத்தசனா அப்துல்லா இப்னு அய்யாஷ் அன் அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் அரஜ் அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கான லஹு ஸஅத்துன் வலம் யுலஹ ஃபலா யக்ருபன் முஸல்லானா, அதாவது யாருக்கு வசதி இருந்தும் உலுஹியா கொடுக்கவில்லையோ அவர்கள் நாம் தொழுமிடத்தை நெருங்கக்கூடாது. நாங்க தொழுமிடத்தை தொழும் திடல பிறநாளைக்கு தொழுவோமா இல்லையா, அந்த இடத்தை அவர்கள் நெருங்கக்கூடாது. யாருக்கு வசதி இருந்தும் உலுஹியா கொடுக்கவில்லையோ, அப்ப இந்த ஹதீஸ பாத்தீங்கன்னா என்ன என்ன சொல்லுது, வசதி இருந்தா கட்டாயம் கொடுத்தே ஆக வேண்டும் என்றுதான் இந்த ஹதீஸ் சொல்லுது. எங்களோட தொழுகை திடல நெருங்கக்கூடாது என்று சொல்லாங்க சொல்றாங்கன்னா சாதாரண விஷயமா? ஆனா இந்த ஹதீஸை பார்க்கும் போது இந்த செய்தியில் வரக்கூடிய அப்துல்லா இப்னு அய்யாஷ் இவர் சம்பந்தமாக விமர்சனங்கள் இருக்கின்றன. இவர் சம்பந்தமாக இந்த செய்தி வந்து மூன்று அறிவிப்பாளர் தொடர்ல வருது. இதுல ஏனைய அறிவிப்பாளர் தொடர்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுல என்ன வருதுண்டா, இது அபு ஹுரைரா ரலியல்லாஹு கூற்றாகத்தான் அது எடுக்கப்படுது. இது ரசூலுல்லாஹ்வுடைய அது ரெஃபரன்ஸ் தரத்தை அடையாம அது வக்ஃப் அபு ஹுரைரா நிக்கிறது இந்த செய்தி. எனவே இது அபு ஹுரைரா ரலியல்லாஹு கூற்றாகத்தான் பார்க்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் செல்வது என்பது பலவீனமானதாக இருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, அதனால் தான் அறிஞர்கள் சொல்கிறார்கள், வலியுறுத்தப்பட்ட சுன்னா, இந்த செய்தி சஹீஹ் என்றாகிவிடும் என்றால் என்ன செஞ்சிடும், வாஜிப் வசதி உள்ளவர்களுக்கு கட்டாயம் என்ற நிலைக்கு வந்துவிடும். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, இதிலே பேணப்பட வேண்டிய சட்டங்களிலே சயீத் இப்னு முஸய்யப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு வழியா வரக்கூடிய செய்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா ரஅய்தும் ஹிலால ஜில் ஹஜ்ஜா, நீங்கள் துல்ஹஜ் மாதத்துடைய பிறையை கண்டால், துல்ஹஜ் மாதத்துடைய தலைப்பிறையை நீங்கள் கண்டால், வஅராத அஹதுக்கும் அன் யுலஹிய, உங்கள யாராவது ஒருவர் உதுஹியா கொடுக்க விரும்பினால், ஃபல்யும்சிக் அன் ஷஅரிஹி வஅதுஃபாரி, முஸ்லிம்ல 5234 செய்தி. இது பல கிரந்தங்கள் இந்த ஹதீஸ் பதிவாகுது. இந்த செய்தி என்ன சொல்லுது, துல்ஹஜ் முதல் பிறையை கண்டுட்டீங்களா, உதுஹியா கொடுக்க விரும்புறீங்களா, அவர்கள் தங்களுடைய முடியையும் நகங்களையும் செய்யக்கூடாது, முடியனா உடல் எந்த ரோமங்களையும் எதையும் அகற்றக்கூடாது, நகங்களை வெட்டக்கூடாது என்பது சட்டம். அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, துல்ஹஜ் முதல் பிறையிலிருந்து இந்த சட்டம் அமுலாகும். இதுல நீங்க விளங்க வேண்டிய சில சட்டங்கள் இருக்கு. என்ன, இப்ப உதாரணமாக ஒருவர் உதுஹியா கொடுப்பதற்கு துல்ஹஜ் பிறை அஞ்சில நியத்து வைக்கிறார் என்று சொன்னா, அஞ்சில இருந்தா சட்டம் அமுலாகும். அஞ்சில இருந்து அவர் என்ன செய்ய வேண்டும், அவர் முடிகளையோ நகங்களை எதையும் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. துல்ஹஜ் முதல் பிறையிலே நியத்து வச்சுட்டாரா, முதல் பிறையிலிருந்து என்ன செய்யலாம், அவர் இந்த சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும், எடுக்கக்கூடாது என்று சொல்லுவாங்க சொல்றாங்கடா, அது ஹராம், எடுக்கக்கூடாது. அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அதே நேரத்தில் துல்ஹஜ் பிறை 7 அல்லது 8 தான் நியத்து வருதா, அப்ப இருந்து அந்த சட்டம் ஆரம்பமாகும், அமுலாகும். அதே நேரத்தில் இதுல இன்னொரு சட்டத்தை நீங்கள் விளங்க வேண்டும். என்னவென்று சொன்னால், இப்ப ஒருவர் வந்து ஒரு உபுகியாவை கொடுக்கும் போது, ஒரு ஆட்டை கொடுக்கிறார், ஆட்டை கொடுப்பவர் தனது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் சேர்த்து அவர் என்ன செய்வார், அந்த நீயத்தில் சேர்த்துக் கொள்வார், தனது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் சேர்த்து அவர் அதை கொடுப்பார். அப்படி அவர்களை அந்த நீயத்திலே கூட்டு சேர்க்கும் போது அவர்கள் இந்த சட்டத்தை கடைபிடிக்க வேண்டுமா என்றால், இல்லை, அவர்கள் இந்த சட்டத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன சட்டத்தை, முடிகளை நகங்கள் எடுக்கக்கூடிய சட்டம், யாருடைய செலவுல யாருடைய பொருளாதாரத்தில் கொடுக்கப்படுதோ அவர் மாத்திரம்தான் இந்த சட்டத்தை என்ன செய்ய வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். இதையும் இதை நாங்க செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று என் அருமை சகோதரர்களே, இதை எப்போது கொடுப்பது என்பது சம்பந்தமாக பார்க்கக்கூடிய ஹதீஸ்களை நாம் எடுக்கும் போது புகாரியில முஸ்லீம் எல்லாம் வரக்கூடிய செய்தி 968 செய்தி புகாரியில பரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், ஹதபனா அன்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமுன் நஹர், பெருநாளுடைய தினம், துல்ஹஜ் மாதத்துடைய 10வது நாள் பெருநாளுடைய தினம். அல்லாஹ்வுடைய ரசூல் எமக்கு உரை நிகழ்த்தினார்கள். அவர்கள் சொன்னார்கள், இன்ன அவ்வல மா நப்தஉ பிஹி ஃபி யௌமினா, இந்த பெருநாளுடைய தினத்தில் நாம் முதலாவது செய்வது என்னவென்றால் தொழுகையை தான் செய்வோம். முதலாவது நாம் என்ன செய்வோம், அந்த பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றுவோம். சும்மா நர்ஜ, பிறகு தொழுகையிலிருந்து நாம் திரும்பி ஃபனன்ஹர், நாம் அறுத்து பலியிடுவோம். அல்லாஹ்வுக்காக நாம் அறுத்து பலியிடுவோம். ஃபமன் ஃபஅல தாலிக், இப்படி யார் செய்வாரோ, ஃபகத் அஸாப சுன்னதனா, அவர் எமது வழிமுறையை பின்பற்றியவர் ஆவார். யாரு தொழுகையை முடித்துட்டு அறுத்து பலியிடுவாரோ அவர் எமது சுன்னத்தை செயல்படுத்தியவர். வமன் ஸபஹ கபல அன் யுஸல்லிய, எவர் பெருநாள் தொழுகைக்கு முன்னால் அறுத்தாரோ அவர் என்ன செய்துட்டாரு, தனது குடும்பத்துக்காக அதை அறுத்துக் கொண்டார். அது உதுகையா கிடையாது, அவர் தனது குடும்பத்துக்காக, குடும்ப தேவைகளுக்காக அறுத்துக் கொண்டார். லைஸ மினன் நுசுக், அது உதுகையாவுல வராது. அந்த நேரத்தில் ஒருத்தர் எழுந்திருக்கிறார், அபு புர்தா இப்னு நியார் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் அன்சாரி தோழர், எழுந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அன தபஹ்து கபல அன் நுஸல்லிய, நான் தொழுகைக்கு வாரத்துக்கு முன்னாலே அறுத்து விட்டேன் யா ரசூலல்லாஹ், பெருநாள் தொழுகைக்கு வர முன்னாலே நான் அறுத்து விட்டேன். சில ரிவாயத்துகள் சில காரணங்களை கூட சொல்றார். என்ன காரணம், பெருநாளுடைய தினம் என்பது அன்னல் யௌம யௌமு அக்லின் வஷுர்பின், பெருநாளுடைய தினம் என்பது உண்ணுவதற்கு பருகுவதற்குரிய நாள். அதை நினைச்சு நான் என்ன செய்துவிட்டேன், இது வந்து உண்ணுவதற்கு பருகுவதற்குரிய நாள் என்ற காரணத்தால் அறுத்து விட்டேன். அடுத்து இன்னொரு காரணம் சொல்றார், அனைவருக்கு முன்னால் நான் முதலில் இந்த அமலை செய்தவனாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் என்ன செய்தேன், அறுத்து பலியிட்டேன் அப்படி என்று சொல்றார். என் அருமையான சகோதரர்களே, இன்னும் சில ரிவாயத்துகள்ல எனது பக்கத்து வீட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் வழங்குவதற்கு நல்ல நோக்கங்கள் தான் சொல்றார். பக்கத்து வீட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் பக்கத்தில் உள்ளவர்கள் கொடுப்பதற்கு தான் நான் என்ன செய்தேன், இப்படி செய்தேன், எனக்கும் எனது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு வழங்குவதற்காக செய்தேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது இது வந்து எனது உமது குடும்பத்துக்கு அறுத்ததாகத்தான் மாறும். அப்ப அவர் அதுக்கு பகரமாக இன்னும் ஒரு ஆட்டை என்ன செய்தாரு, அறுத்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி அதுக்கு அனுமதி வழங்கினாங்க என்ற செய்தியையும் நாம் பார்க்கிறோம். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப என்ன தெரியுது, பெருநாள் தொழுகைக்கு பின்னால் அதற்கு பிறகுதான் நேரம் ஆரம்பிக்குது. பெருநாள் தொழுகைக்கு முன்னால் அறுப்பார் என்று சொன்னால் அது சாதாரண தனது தேவைக்கு நிறைவேற்றி ஒன்றாகத்தான் கருதப்படும், அது உலுகியாவில் வராது என்பதையும் நாம் இங்கு என்ன செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இதிலே நாம் விளங்க வேண்டிய அடுத்த சட்டம் என்னவென்று சொன்னால், அதாவது கூட்டு குர்பானி. கூட்டு குர்பானி என்பதை பொறுத்தவரையில் இது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ், கூட்டு குர்பானி என்பதில் ரெண்டு விஷயங்களை நீங்க கவனிக்க வேண்டும். ஒன்று என்னன்னு சொன்னா, நன்மைகள்ல கூட்டு சேருதல் என்று ஒன்று இருக்குது. நன்மையில கூட்டு சேருதல், இப்ப நன்மையில கூட்டு சேருதல் என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது இப்ப நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு செய்தியை சொன்னேன், என்ன செய்தி, அதாவது ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒரு ஆட்ட குர்பானி கொடுக்கிறார், அல்லது ஒரு ஒட்டகத்தையோ மாட்டையோ தனியாக கூட கொடுக்கலாம். இப்படி கொடுக்கக்கூடியவர் அவர் என்ன செய்யறாரு, தனது குடும்பத்தில் தனது மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் அவர்கள் எல்லாம் என்ன செய்யறார், அந்த இபாதத்தில் அந்த உதுகையால சேர்த்துக் கொள்றார், நான் இவங்க இவர்களுக்கும் சேர்த்து நான் இதை கொடுக்கின்றேன். இப்படி சேர்ப்பது என்பது இது கூட்டு சேர்ப்பது தான். இது எதில் கூட்டு சேர்ப்பது, ஃபிஸ்வாப், நன்மையில, நன்மையில கூட்டு சேர்த்தல் என்பது இருக்கிறது. இதுக்கு ஹதீஸ்களை நீங்க எடுத்து பார்க்கலாம். என்ன செய்யலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த ஒரு உதுகையாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது குடும்பத்தையும் தனது உம்மத்தையும் சேர்த்து நியத்து வைத்தார்கள் என்று ஒரு செய்தி பார்க்கிறோம். தனது குடும்பத்தையும் தனது உம்மத்தையும் சேர்த்து நியத்து வைத்து, யா அல்லாஹ், இதை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, அதாவது மாட்டிலையும் ஒட்டகத்திலையும் ஏழு பேர் கூட்டு சேருதல், இது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, சுனன் திர்மிதியில 905வது செய்தியாக பதிவாக இருக்கக்கூடிய செய்தியில அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், குன்னா மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஸஃபரின், நாம் ஒரு பிரயாணத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு இருந்தோம். அந்த பெருநாளுடைய நாள் துல்ஹஜ் பெருநாளுடைய தினம், ஈதுல் அல்லாஹ்வுடைய தினம் வந்தது. நாங்கள் என்ன செய்தோம் என்றால், மாட்டிலே ஏழு பேர்களும் ஒட்டகத்திலே 10 பேரும் கூட்டு சேர்ந்தோம் என்று செய்தி வருது. இந்த செய்தியை பொறுத்தவரையில் இந்த செய்தி ஆதாரம் ஏனென்று சொன்னால், அந்த துல்ஹஜ் ஹஜ்ஜில் ஹதீல மாத்திரம்தான் கூட்டு சேரலாம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த செய்தியில மறுப்பு இருக்கு. இந்த செய்தி என்னது, ஒரு பிரயாணத்தில். அதே போல நீங்க ஹதி எடுத்து பாத்தீங்கன்னா, ஹஜ்ஜில ஹதி என்பது ஒட்டகத்தில் ஏழு பேர் தான் கூட்டு சேரலாம், பத்து பேர் கூட்டு சேர முடியாது. அது தெளிவாக ஹதீஸ் வருது. ஹதீஸ்ல வந்து ஒட்டகத்துக்கு ஏழு பேர் தான் கூட்டு சேரலாம். ஆனா இங்க வந்து என்ன வருது, ஒரு பிரயாணத்தில் என்று வருது. ஒரு பிரயாணத்தில் பெருநாளுடைய தினம் வருது, நாங்கள் ஒட்டகத்தில் ஏழு பேரும், ஒட்டகத்தில் பத்து பேரும், மாட்டில் ஏழு பேரும் கூட்டு சேர்ந்தோம் என்று வருது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸின் அடிப்படையில் அதிகபட்சமாக ஒட்டகத்தில் பத்து பேருக்கு ஹதீஸ் ஆதாரம் இருக்குது, மாட்டில் அதிகபட்சமா ஏழு பேருக்கு என்னது ஹதீஸ் ஆதாரம் இருக்குது. ஆறு பேர் சேர்றாங்களா, ஐந்து பேர் சேர்றாங்களா, நாலு மூணு ரெண்டு, குறைந்த அளவு சேரலாம், அதிகபட்சத்தின ஏழு, ஏழை விட கூடக்கூடாது. ஒட்டகத்தில் பத்தை விட கூடக்கூடாது என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாம் என்ன செய்கிறோம், விளங்குகின்றோம். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த சட்டத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும், விளங்க வேண்டும். அதே போன்று இன்னும் ஒரு சட்டத்தை நாம் விளங்க வேண்டும். இந்த சட்டம் நமக்கு மத்தியில் அரிதாக இருக்கிறது. இந்த சுன்னா என்னது, அதாவது பெரும்பாலும் பேணப்படாத ஒரு சுன்னாவாக இருக்குது. இந்த செய்தியை நீங்க எங்க பார்க்கலாம்டா, முஸ்லீம்ல 3256 செய்தியாக இந்த செய்தியை பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இருப்பாங்க, அவங்க என்ன செய்வாங்க, ஒட்டகத்தை ஹதி, ஹதி கொடுக்க முடியுமானவைகள் அந்த ஒட்டகத்தை ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, மக்காவுக்கு அனுப்புவாங்க. அதுக்கு அடையாளம் அறுப்பதற்குரிய அந்த இதை அதற்குரிய அடையாளத்தை போட்டு ரசூலுல்லாஹி அதை அனுப்பி வைப்பார்கள். அது எங்க அறுக்கப்படும், மக்காவில் அது என்ன செய்யப்படும், அறுத்து பகிர்ந்து அளிக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஹரிம் இஹ்ராமோடு உள்ளவர் எவற்றையெல்லாம் தவிர்ந்து கொள்ள வேண்டுமோ அதை தவிர்ந்து கொள்ள மாட்டான். இப்ப எங்களுக்கு தெரியும், இஹ்ராமுக்குள்ள ஒருத்தர் நுழைந்தார் என்றால் எதெல்லாம் அவருக்கு கூடாது, ஹராம் என்பது நாங்கள் அறிஞ்சு வச்சுக்கிறோம் இல்லையா. இந்த இதையும் ரசூலுல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, கடைபிடிக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, மதீனால இருப்பாங்க, ஆனா அவங்க என்ன செய்வாங்க, ஒட்டகத்தையோ அறுக்கக்கூடிய அந்த பிராணிய ஒட்டகமாக மாடா ஆடா எதுவா இருக்கலாம், இந்த மூன்று அனுமதிக்கப்பட்டது தானே. அப்ப ஒட்டகத்தை ரசூலுல்லாஹ் அதற்குரிய அடையாளத்தை அனுப்புவாங்கடா, அது மக்கால் என்ன செய்யப்படும், அறுத்து கொடுக்கப்படும். அப்ப இந்த செய்தி எதை சொல்லுதுண்டா, அதுக்கு ஒரு சிறப்பு இருக்குது இல்லையா. எதுக்கு, எப்படி இந்த மாதம் புனிதமானதோ, துல்ஹஜ் மாதம், அதே போன்று மக்கா என்பதும் என்னது, அல்லாஹ் அந்த இடத்தை அந்த ஊரை புனிதமாக்கி இருக்கிறான். எனவே அதுல அது கொடுக்கப்படுவது என்பது சிறப்பு என்பது இந்த ஹதீஸ் சொல்லுது, இந்த செய்தி சொல்லுது. ஆனா இந்த நடைமுறை நாங்க யாரும் என்ன செய்யறதில்ல, இப்படி ஒரு நடைமுறை இருக்குதானே கூட நமக்கு யாருக்கும் தெரியாது. பெரும்பாலும் நினைக்கிறோம் ஹஜ்ஜிக்கு போறவங்க அங்க கொடுப்பாங்க அப்படிதான் நினைக்கிறோம். ஹஜ்ஜிக்கு போறவங்க என்ன செய்வாங்க, அங்க கொடுப்பாங்க. ஊர்ல உள்ளவங்க ஊர்ல உதவியா கொடுப்பாங்க, இவ்வளவுதான் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இதுக்கு மாற்றமா ஊர்ல உள்ளவரு மக்காவுக்கு அனுப்புவாரு அப்படி என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறோமா, ரசூலுல்லாஹ் அப்படி செய்தார்கள் என்று யார் சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். அப்ப இதுவும் என்னது, ஒரு நபி வழியாக ஒரு சுன்னாவாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக இதில் நாம் கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு சட்டம் என்னவென்று சொன்னால், அந்த அறுக்கக்கூடிய அந்த ஆடாக அல்லது மாடாக ஒட்டகமாக இருக்கலாம், அந்த அறுக்கக்கூடியவர்களுக்கு நாம் கூலியாக அதிலிருந்து எதையும் கொடுக்கக்கூடாது. அதிலிருந்து நாங்கள் என்ன செய்யக்கூடாது, இது சம்பந்தமாக ஹதீஸ் தெளிவாக தடை இருக்கு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, என்ன செய்யறாங்க, அதிலிருந்து நீங்க எதையும் அறுக்கக்கூடியவர்களுக்கு கூலியாக கொடுக்கக்கூடாது. அன்பளிப்பா கொடுக்குங்களா தனி விஷயம், கூலியாக கொடுக்கப்படக்கூடிய கூலியை நாம் நம்மிடமிருந்து தான் கொடுப்போம் என்று யார் சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு சொல்றாங்க. இது புகாரி முஸ்லீம் எல்லாம் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. எனவே நறுமை சகோதரர்களே, இந்த சட்டத்தை நாங்க என்ன செய்ய வேண்டும், விளங்க வேணும். அதனுடைய எறும்பு எலும்புகள் முறிக்கப்படக்கூடாது, இதெல்லாம் என்னது, ஒரு பொய்யான தவறான மூட நம்பிக்கைகள், அப்படியெல்லாம் கிடையாது. இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இதுல கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு சட்டம் இருக்குது, என்னது, மரணித்தவர்களுக்காக கொடுக்கலாமா, மரணித்தவர்களுக்காக இந்த உலுஹியாவை கொடுக்கலாமா. இது வந்து நமக்கு வந்த கேள்விகள் கூட இது ஒன்றாக இருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, இதுல என்ன அறிஞர்கள் இதுல காண்றாங்கன்னு சொன்னா, அறிஞர்கள் என்ன இதுல விளக்கம் சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது ரெண்டு விதமா இதை பிரிக்கலாம். உதுஹியான்றதை நீங்க தனியா பிரிக்கலாம். சதகாக்கள் பொதுவாக என்ன செய்யறாரு, ஒருத்தர் வந்து மரணித்தவருடைய பேர்ல ஒரு ஆட்டையோ அல்லது ஒரு மாட்டையோ ஒரு ஒட்டகத்தையோ அறுத்து கொடுக்க விரும்புறார். பொதுவாக இது எல்லா காலங்களுக்கும் இது வரும், சதகாவாக கொடுக்க விரும்புறார். உதுஹியான்ற ஒரு சட்டம் தனியாக வரும், ரெண்டையும் நாங்க பார்ப்போம். அருமை சகோதரர்களே, இப்ப பொதுவாக ஏனைய காலங்களில் இப்ப யாராவது மரணித்த ஒருவருக்கு ஒருத்தர் என்ன செய்யறாரு, அறுத்து கொடுக்க விரும்புறார் என்று சொன்னால், இது எந்த ஹதீஸுக்கு கீழே கொண்டு வருவாங்க அறிஞர்கள் இதுக்கு விளக்கம் சொல்லும் போது, குறிப்பாக ஷேக் சாரி அல் உசைமின் ரஹிமுல்லா சொல்கிறார்கள், புகாரில் வரக்கூடிய செய்தி 1388 செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்கிறார்கள், அன்ன ரஜுலன் கால லின்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய ரசூலிட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனது தாய் மரணிச்சிட்டாங்க, எனது தாய் மரணித்து விட்டார்கள். அவங்க ஏதோ சொல்ல நினைத்தாங்க, ஆனா அவங்களால சொல்ல முடியவில்லை. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மரணித்து விட்டார்கள். லவ் தகல்லமத், அவங்க அப்படி பேசியிருந்தாங்கடா, சதக்காவைத்தான் சொல்லியிருப்பார்கள். எதை சொல்லியிருப்பாங்க, சதக்காவைத்தான் சொல்லியிருப்பாங்க. எனவே எனது தாய்க்காக நான் சதக்கா தர்மம் செய்ய முடியுமா, சதக்கா செய்ய முடியுமா? அப்ப ரசூலுங்க என்ன செய்யலாம், நீங்க சதக்கா தர்மம் செய்து கொள்ளலாம், தாராளமாக செய்து கொள்ளலாம் என்ற அனுமதி கொடுக்கிறாங்க. இந்த செய்தி புகாரில் வரக்கூடிய செய்தி. எனவே ஒருவர் இப்படி ஒட்டகத்தையோ அல்லது ஆட்டையோ மாட்டையோ அறுத்து கொடுக்கக்கூடியவர் சதக்காவுடைய நோக்கத்தில் கொடுப்பாருண்டா, என்ன கிடையாது, குற்றம் கிடையாது. சதக்காவுடைய சதக்கான்ற நோக்கத்தில், ஆனா இதை கொடுக்கும் போது அதுக்கு ஒரு நாளை குறிப்பாக்குவதோ அதற்கென ஒரு நாளை குறிப்பாக்கி இப்ப இந்த கத்தம் பாத்தியான்னு கொடுக்குறாங்களா இல்லையா, இது போன்று இது பிதா, இது இது பிதா. பொதுவாக சதக்கா அதுக்கு ஒரு நாளை குறிக்காம சதக்காவுடைய நோக்கத்தில பேர்ல அறுத்து கொடுக்கிறாரா, அதுக்கு தவறில்லை. புரியுதா சொல்றது, நேரடியாக ரசூலுல்லாஹ் இப்படி கொடுத்தாங்களா என்ன அதுக்கு ஆதாரம் கிடையாது. இப்ப ரசூலுல்லாஹ் நேரடியாக மரணிச்சாங்களா இல்லையா, ரசூலுல்லாஹ்வுடைய உறவினர்கள்ல ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஜ மரணித்தார்கள், அவங்களுடைய பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் மரணிச்சாங்க, இன்னும் ஹம்சா ரலி இப்ப நெருங்கிய உறவுகள் மரணிச்சாங்க. இப்படி மரணித்தவங்களுக்கு ரசூலுல்லாஹ் இப்படி கொடுத்தாங்களா என்ன நேரடியாக அதுக்கு ஆதாரம் கிடையாது. இது எதுல வருமெண்டா, சதக்கா தர்மம் சதக்கா என்ற அடிப்படையில கொடுக்கலாமா என்றால் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அதே போன்று நீங்க உதுஹியாவை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, உதுஹியாவை பொறுத்தவரையில நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு செய்தி ஒரு ஹதீஸை சொன்னேன். என்ன செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி அந்த அறுக்கும் போது சொன்னாங்க, முஸ்லீம்ல 5203 செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு ஆட்டை வந்து என்ன செஞ்சாங்க, அறுத்தார்கள், அதை சாய்த்து அறுத்தார்கள். அறுக்கும் போது என்ன சொன்னாங்க, பிஸ்மில்லா என்று அல்லாஹ்வுடைய பேரை சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அல்லாஹும்ம தகப்பல் மின் முஹம்மதின், யா அல்லாஹ் இதை முஹம்மதிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக, வாலி முஹம்மத் முஹம்மதுடைய குடும்பத்தாரிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக, வமின் உம்மதி முஹம்மத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தும் இதை ஏற்றுக்கொள்வாயாக. அப்ப ரசூலுல்லாஹ் யாரெல்லாம் சொல்றாங்கல்ல, தன்னை சேர்த்துக் கொள்றாங்க, தனது குடும்பத்தை சேர்த்துக் கொள்றாங்க, தன்னுடைய சமுதாயத்தை சேர்த்துக் கொள்கிறார்கள். அப்ப எனவே இந்த ஹதீஸில் இருந்து அறிஞர்கள் என்ன விளக்கம் எடுக்கிறாங்கடா, அப்ப இதுல மரணித்தவங்களும் சேருவாங்களா இல்லையா, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் என்று சொல்லும் போது உயிரோடு உள்ளவங்களும் வருவாங்க, மரணித்தவங்களும் வருவாங்க இல்லையா. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அவங்களுடைய உம்மத்தில் யாரெல்லாம் மரணிச்சாங்களோ அவங்களும் என்ன செய்வாங்க, அதுல வருவார்கள். அப்ப எனவே இந்த ஹதீஸில் இருந்து என்ன சட்டம் எடுக்கப்படுதுண்டா, இப்ப ஒருவர் ஒரு உள்ளிகையா கொடுக்கிறார், உள்ளிகையா கொடுக்கும் போது அவர் என்ன செய்யறாரு, தனது நீயத்தில தனது குடும்பம் தனது குடும்பத்தில் சிலவங்க மரணிச்சிருப்பாங்களா அவங்களையும் சேர்த்துக் கொள்ளலாம். என்ன செய்யலாம், அவர்களையும் அந்த நீயத்தில கூட்டாக்கி சேர்த்து அதை கொடுக்கலாம். இந்த ஹதீஸின் அடிப்படையில் இந்த ஹதீஸை வைத்து அந்த சட்டத்தை அறிஞர்கள் எடுக்கிறார்கள். அதற்கு மாற்றமாக மரணித்தவருக்காக மாத்திரம் உதவியா கொடுக்கப்படல, அதுக்கு என்ன ஆதாரமும் ரசூலுல்லாஹ் அப்படி செய்யல. ஹம்சா அப்படி செஞ்சாங்களா, ஹதீஜா அப்படி செஞ்சாங்களா, தனது பிள்ளைகள் அப்படி நேரடியான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. மரணித்தவர்களுக்காக மட்டும் நேரடியாக கொடுக்கல, இப்படி சேர்த்துக் கொள்ளலாம். சேர்த்துக் கொள்வதற்கு என்ன இருக்குது, ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கு. அப்ப எனவே அருமையான சகோதரர்களே, அதே போன்று அப்படி கொடுக்கப்படுகின்ற அந்த பிராணிகள் ஒட்டகமோ அந்த மாடோ ஆடோ இது வந்து குறைகள் அற்றதாக நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம், குறைகள் அற்றதாக நல்லதாக இருக்கணுமே. நபி அவர்கள் சொன்னார்கள், இன் அல்லாஹ் தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா, அல்லாஹ் தூய்மையானவனாக இருக்கிறான், அவன் தூய்மையானதைத்தான் ஏற்றுக்கொள்வான். நீயத்தும் தூய்மையாக இருக்க வேணும், கொடுக்கக்கூடியது என்னது தூய்மையானதாக இருக்க வேண்டும், நல்லதாக இருக்க வேண்டும், குறைகள் அற்றதாக. ரசூலுல்லாஹ் ஒரு முறை உரை நிகழ்த்தும் போது என்ன சொன்னாங்க, குறைகள் அற்ற இப்படியான பிராணிகளை கொடுக்குமாறுதான் ரசூலுல்லாஹ் ஏவினார்கள். அப்ப குறைகள் அற்றதாக அல்லாஹ்வுக்காக கொடுக்கும் போது அதை நிறைவாக மனம் உணர்ந்து அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். குறைகள் உள்ளவற்றை என்ன செய்யக்கூடாது, நாம் கொடுக்கக்கூடாது. எனவே நறுமையான ஒட்டகம் என்பது 5 வருடங்கள் பூர்த்தியானதாக, நிறைவு 5 வருடத்துக்குள் நுழைந்ததாக, அதே போன்று மாடு என்பது 2 வருடங்களுக்குள் நுழைந்ததாக, அதே போன்று செம்பரி ஆடு என்று சொல்லும்போது 6 மாதங்கள் நுழைந்ததாக, ஆடு என்று சொல்லும்போது 2 வருடங்கள் நுழைந்ததாக இருக்க வேண்டும். இப்படியாக நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, என் அருமை சகோதரர்களே, இதுல நாங்க குறைகள் அற்றதாக கொடுக்கப்பட வேண்டும். அடுத்தது இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான சட்டம் என்னவென்று சொன்னால், அதாவது இஹ்லாஸ் உள தூய்மை. நீங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து தற்பெருமை வாரத பாக்குறோம். சில ஊர்கள் எடுத்து பாத்தீங்கன்னா, அவர் இத்தனை கொடுத்தாரா அப்ப நான் இத்தனை கொடுக்கணும், அவர் இத்தனை 3 ஆடு கொடுத்தாரா நான் 4 ஆடு கொடுக்க வேணும், நான் 5 ஆடு கொடுக்க வேணும், அவர் இத்தனை கொடுத்தாரா நான் இத்தனை கொடுக்க, இப்படி என்ன செய்து இப்படி ஒரு போட்டி மனப்பான்மை இதில் உருவாகுது. இப்படி உருவாகும் என்று சொன்னால் அந்த அமல் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாரு. இந்த போட்டி மனப்பான்மையோ அல்லது மக்கள் இவர் என்னது இத்தனை ஆடு கொடுத்தாரு இத்தனை மாடு கொடுத்தாரு இப்படி போற்றுவதற்காக புகழ்வதற்காக ஒருத்தர் கொடுத்தால் அல்லாவிடத்தில் எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது. அல்லாஹ் சொல்கிறான், ஏனால் அல்லாஹ் லுஹுமுஹா வலா திமாஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், அவர்கள் அறுத்து பலியிடக்கூடியவைகள் மாமிசமோ இரத்தமோ அல்லாஹுவை சென்றடைவது கிடையாது, மாறாக தக்வா இறையச்சம் தான் அல்லாஹுவை சென்றடையும். எந்த நீயத்தில எந்த எண்ணத்தில தூய்மையான உள்ளத்தோடு அதை செய்தாரா அதுதான் அல்லாஹுவை சென்றடைகிறது. எனவே பகட்டுக்காக பெருமைக்காக ஊரில் உள்ள மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக எல்லாம் செய்யக்கூடாது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, சில பங்கு வைப்பதில் கூட ஆச்சரியமாக இருக்கு. என்னது பங்கு வைக்கிறது எடுத்து பாத்தீங்கன்னா, வசதி உள்ளவர்களுக்கும் கொடுப்பாங்க. வசதி உள்ளவர்கள் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா? வசதி இல்லாதவர்கள் அவங்களுக்கு தான் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது போன்று நீங்க சாப்பிடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க. ஏழைகள் தேவை உடையவர்கள், அதுல வந்து அதாவது சுய கௌரவத்தோடு இருக்கக்கூடிய ஏழைகள் இருப்பாங்க, பிறரிடம் கையேந்தக்கூடிய ஏழைகள். எல்லாருக்கும் என்ன செய்யுங்க, ஏழைகளுக்கு கொடுங்கன்னு குர்ஆன் சொல்லுது. அப்ப தேவை உடையவர்களுக்கு தான் இதை கொடுக்கப்பட வேண்டும், வசதி உள்ளவர்களுக்கு அல்ல. சில வசதி உள்ளவர்களுக்கு கொடுத்து அதுல கூட பெருமை சேர்றது, பெருமை சேர்க்கிறது, இதெல்லாம் கூடாது. அப்ப எனவே அருமையான சகோதரர்களே, தேவையுடையவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதே போன்று தாங்களும் அதிலிருந்து என்ன செய்யலாம், தாராளமாக அவர்கள் புசிக்கலாம், உண்ணலாம். ரசூலுல்லாஹி அவர்கள் ஆரம்பத்தில் என்ன செஞ்சிருந்தாங்க, இந்த உதுஹியாவை வந்து அதை வந்து தங்களுக்கு மத்தியில அதை பங்கிடாம அதை வந்து தங்களுக்கு இடத்துல சேமித்து வைத்துக் கொள்ள தடுத்திருந்தாங்க மூன்று நாட்களுக்கு அதிகமா. பிறகு ரசூலுல்லாஹி என்ன செஞ்சாங்க, அனுமதி கொடுத்தாங்க. ஏன் அந்த தடை வந்துச்சுடா, அதாவது வறுமை ஏழ்மை அதிகமாக இருந்த காரணத்தால, அதிகமாக ஏழைகளுக்கு போய் சேர வேண்டும் என்ற காரணத்தால ரசூல் அங்க செஞ்சாங்க, அந்த தடை ஆரம்பத்தில் விதிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரசூல் அங்களுக்கு அனுமதியை கொடுத்தார்கள். என்ன செய்தார்கள், நீங்கள் தாராளமாக உங்களுக்கு வைத்து அதை சாப்பிட்டுக் கொள்ளலாம். ஆனா நோக்கம் என்னது, ஏழைகள், உறவினர்கள் இருக்கக்கூடிய ஏழைகள், வறியவர்கள், இவர்களுக்கு இது போய் என்ன செய்ய வேண்டும், சேர வேண்டும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும். அதே போன்று இது ஐயாமு தஷ்ரீக் கூடிய நாட்கள் பிறகு 11, 12, 13 உடைய மகரிபுக்கு முன்னால் வரைக்கும் என்ன செய்யலாம், அதை கொடுக்கலாம், அதற்குரிய நேரமாக இருக்கிறது. அதே போன்று என் அருமை சகோதரர்களே, இதை அதாவது காபிர்களாக இருக்கக்கூடியவர்கள், மாற்று மதத்தவர்களுக்கு இதை கொடுக்கலாமா என்ற ஒரு கேள்வி வருகிறது. இந்த கேள்வியை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், அதாவது உங்களை உங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேற்றாத, உங்களோடு போர் செய்யாத நிராகரிப்பாளர்களோடு நீங்கள் என்ன செய்யணும், நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுது. எனவே அந்த அடிப்படையில் நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அக்கம் பக்கத்தில் வசிக்கிறார்களா, அவங்க வந்து அப்படி எதிர்பார்க்கிறாங்களா, கொடுத்தா ஏற்றுக்கொள்வாங்களா, கொடுக்காவிட்டால் அவங்களுடைய உள்ளங்கள் என்னது புண்படுமா என்றால் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அவர்களுக்கு கொடுப்பதில் தப்பு கிடையாது, தவறு கிடையாது என்பதையும் நாம் இங்கே என்ன செய்ய வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள், இந்த 10 நாட்கள் இப்ப நாங்கள் துல்காதாவுடைய பிந்திய இந்த பகுதியில் இருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்கள் துல்ஹஜ் மாதம் ஆரம்பிக்கும். அதனுடைய முதல் பிறையிலிருந்து 10வது நாள் வரை உள்ள நாட்கள் எனது வாழ்க்கையில மிகவும் சிறந்த நாட்கள் என்பதை நாம் மறந்து விடாமல் அந்த 10 நாட்களை நல்ல முறையில் நல்ல அமல்களின் மூலம் சிறப்பிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதே போன்று இறந்து போனவர்களுக்காக அறுத்து பலியிடுவதற்குரிய அனுமதியை பற்றி நீங்கள் சொன்னீர்கள். அதை வந்து நாம் யாருக்காக நிறைவேற்றுவது, அவர்களுக்காகவா அல்லாஹ்வுக்காகவா என்று சொல்லும் போது இதை நான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அல்லாஹ்வுக்காகத்தான் அதை நிறைவேற்றுவது. அதை நிறைவேற்றுவது யாருக்காக, அல்லாஹ்வுக்காகத்தான் அதை நாம் நிறைவேற்றுவது. இதனுடைய நன்மை அவர்களை போய் சேர வேண்டும். நாம் அதை அறுக்கும் போது அதை நாம் அறுப்பது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அல்லாஹ்வுக்காகத்தான் நாம் அதை அறுப்பது. நாம் என்ன விரும்புகிறோம், அதனுடைய நன்மைகள், இதை நான் மக்களுக்கு விநியோகிப்பதன் மூலமாக, இதை சதக்கா செய்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் அவரை போய் சேர வேண்டும், அவருக்கு அந்த நன்மைகள் கிடைக்க வேண்டும். அப்படிதான் அந்த நியத்தை, அப்படிதான் அறுக்கும் போது நாம் அதை அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி தக்பீர் சொல்லி அதை அறுப்பது, அதை அதனுடைய நன்மை அதை விநியோகிப்பதன் மூலமாக சதக்காவின் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அவரை போய் சேர வேண்டும் என்ற அந்த நியத்தோடு அதை செய்ய வேண்டும். ஒரு கேள்வி, என்ன கேள்வி வருதுன்னு சொன்னா, இப்ப நாங்கள் உலுஹியா பற்றி உள்ள சட்டதிட்டங்களில் அதை அறுக்கும் போது உலுஹியாவை ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ அறுக்கும் போது என்ன சொல்லி அறுக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என் அருமையான சகோதரர்களே, இதுல வந்து ஹதீஸ்களில் வரக்கூடிய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், அல்லாஹுடைய பெயரை மாத்திரம் சொன்ன சந்தர்ப்பங்களும் இருக்கிறது, அதோடு சேர்ந்து தக்பீர் சொன்ன சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. எனவே பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி என்ன செய்யலாம், சொல்ல வேண்டும். அதுதான் நபி வழி. இதை தவிர நீங்க கூடுதலாக பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொன்ன ஹதீஸ் முஸ்லீம்ல 5203 ஹதீஸ், ஒரு முன்மாதிரி இருக்கு. என்ன முன்மாதிரி இருக்குது, ரசூல் அங்க என்ன சொல்றாங்க, பிஸ்மில்லா அல்லாஹும் தகப்பல் மின் முஹம்மத் வ ஆலி முஹம்மத் வ மின் உம்மத்தி முஹம்மத் என்று சொல்றாங்க. யா அல்லாஹ், இதை என்னிடமிருந்தும் எனது குடும்பத்தாரிடமிருந்து அதே போன்று முஹம்மதுடைய உம்மத்திடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த துவா செஞ்சாங்களா இல்லையா, இந்த மாதிரி ஒருத்தர் துவா செஞ்சாரா, யா அல்லாஹ் இதை என்னிடமிருந்தும் என் குடும்பத்தாரிடம் இருந்தும் இதை ஏற்றுக்கொள்வாயாக என்று துவா செய்தார் என்றால் அதுக்கு நபிகள் என்ன இருக்குது, ஆதாரம் இருக்கு. அப்ப எனவே பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதோடு இதை சொல்லலாம், அல்லாஹ் இதை என்னிடமிருந்தும் என் குடும்பத்தாரிடமிருந்தும் இதை ஏற்றுக்கொள்வாயாக. இதை தவிர வேற என்னது, வேறு துவாக்களோ வேறு ஏதோ வேறு எதுவும் கிடையாது. இதுதான் ஹதீஸ்கள்ல உள்ள விடயம் என்பதை நாம் என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு அலம். அதே போன்று என்ன கேட்கப்படுதுன்னு சொன்னா, அதை விநியோகிப்பதில் அறுத்து அதை விநியோகிப்பதில் வந்து காலதாமதம் செய்வதனுடைய சட்டம் என்னன்னு கேட்கிறாங்க. அதாவது அதை நாம் ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள், ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களுக்குள்ளே கொடுப்பது என்பதுதான் சிறந்தது. அதை நாங்க ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள், ஐயாமு தஷ்ரீக் என்ன நாங்க சொல்றோமா இல்லையா, யோமுன் நகர் என்பது பத்தாவது நாள், துல்ஹஜ் பத்தாவது நாள் பிறநாளுடைய தினம். அதை தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் தான் ஐயாமு தஷ்ரீக், பிறை 11, பிறை 12, பிறை 13, மகரிபுக்கு முன்னாள். அப்ப இதுல வந்து இப்படிதான், அதாவது அவர் பெருநாள் தொழுகைக்கு பிறகு அறுத்தாலும் என்ன செஞ்சுவிடும், அவர் உபகியாவை நிறைவேற்றிய நன்மை அவருக்கு கிடைச்சிடும், அந்த நன்மை என்ன செஞ்சிடும் அவருக்கு கிடைத்துவிடும். அதில் வந்து நிறைவான கூலியை பெறுவதாக இருந்தால் என்ன செய்யணும், முறையாக என்ன செய்யணும், அதை பங்கு வைக்கணும், முறையாக என்ன செய்யணும், அதை அவர் பங்கு வைக்கணும். எனவே ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களுக்குள்ளே என்ன செய்வது, அதை விநியோகிப்பது என்பது சிறந்தது. வேறு ஏதாவது காரணங்களுக்காக அது தவறுமாக இருந்தால் அது என்னது, அது தவறு மாதிரி தெரியல, அது ஒரு தவறு இருப்பதாக தெரியல, ஆனால் அந்த முன்மாதிரி என்பது பார்த்தா ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களுக்குள்ளே அதை செய்வதுதான் என்னது சிறந்ததாக தெரிகிறது. அல்லாஹு ஆலம். அதே போன்று அந்த உதுஹியாவை வந்து மூன்று பங்காக அதை கொடுக்க வேண்டும், மூன்று பங்கு வைக்க வேண்டும் என்பது நபி வழியில் உள்ளதான் பாத்தீங்கன்னு சொன்னா, மூன்று பங்கு என்று சொல்லி அப்படி நேரடியாக வராவிட்டாலும் குர்ஆன்ல வரக்கூடிய செய்தியில பாத்தீங்கன்னா, ஃபகுலு மின்ஹா, அதிலிருந்து நீங்க சாப்பிடுங்க, அதே போன்று நீங்க ஏழைகளுக்கு கொடுங்க. ஏழைகள்ல வந்து யாரு, ஏழைகள்ல வந்து கையேந்தக்கூடியவர்கள், அதே போன்று சுயமரியாதையோடு கையேந்தாமல் பிறரிடம் கையேந்தாமல் இருக்கக்கூடிய ஏழைகள், இவங்களுக்கெல்லாம் கொடுங்க. அதே போன்று அக்கம் பக்கத்தில் அயலவர்களுக்கு இஸ்லாம் நிறைய முக்கியத்துவம் கொடுக்குது. அதைவிட பல மடங்கு இரத்த உறவினர்கள், நெருங்கிய இரத்த உறவினர்கள் ஏழைகள் இருப்பாங்க, நெருங்கிய இரத்த உறவினர்கள் ஏழைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுக்கும். நெருங்கிய இரத்த உறவினர்கள், பந்துக்கள், அதே போன்ற அண்டை அயலவர்கள், இவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம். அதுக்கு பிறகு அடுத்தவங்க ஏழைகள் தான் வருவாங்க. எனவே இந்த அடிப்படையில் அதை நாங்கள் என்ன செய்யணும், இதை கொடுக்க வேண்டும். முடிச்சுக்கொள்ளுமா, வேற எதுவும் இருக்கா, முடிச்சுக்கலாமா. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم.